இன்னைக்கு வால்மீகி ராமாயணத்தில் ஆரண்யகாண்டத்தோட முடிவில் ராமர் சபரி அப்படின்னு ஒரு தபஸ்வியை பார்க்குறார். அந்த 74வது சர்க்கத்தில் ஒரு ஸ்லோகம், தௌ ச திருஷ்ட்வா ததா சித்தா சமுத்தாய கிருதாஞ்சலிஹி ராமஸ்ய பாதௌ ஜக்ராஹ லக்ஷ்மணஸ்ய ச தீமதா அப்படின்னு அந்த சபரி ராமலக்ஷ்மணனை பார்த்தோன்னே எழுந்து வந்து அவர்களுடைய பாதங்களை பற்றினாள் அப்படின்னு வருது. இந்த இடத்துல சித்தா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அவள் ஒரு சித்த புருஷர்களை போல இருக்கா அப்படின்னு சொல்கிறா. எப்படி அவள் சித்தி அடைஞ்சா? ஒரு வேடுவ ஸ்திரீ எப்படி வேதம் படித்து கர்ம பக்தி ஞான மார்க்கத்தில் மகான்கள்லாம் அடையக்கூடிய நிலைமையே ஒரு வேடுவ ஸ்திரீ எப்படி அடைஞ்சா அப்படின்னு சுவாமிகள் சொல்வார். ஒரு அவளுடைய பூர்வ விருத்தாந்தத்தை சொல்வார். பக்தி தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த சபரியுடைய கதை நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அவள் ஒரு வேடுவ குலத்தில் பிறந்தாலும் அவளுக்கு ஜாயமான கட்டாட்சம் அப்படின்னு பிறந்தபோதே பகவானுடைய கட்டாட்சம் சில பேர் மேலே இருக்குது. அவளுக்கு தான் இந்த சாது மார்க்கத்திலிருந்து பகவான் அடையணும் அப்படிங்கிற எண்ணமே வருது. அப்படி அந்த சபரிக்கு இருந்ததுனால அவளுக்கு ஒரு 5 வயசாகும்போது பார்க்குறா அந்த வேடுவ குலத்தில் எல்லோரும் வேடுவ ஸ்திரீகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டா 4 பேர் பெற்றுக்கிறா. அவளும் வேடர்களாக இருக்கா. மேலும் மேலும் பாப மூட்டையை தான் ஏற்றிக்கிறா. இதில் நம்ம இந்த மாதிரி நம்முடைய ஜென்மம் இருக்கக்கூடாது, நம்ம இதுலேருந்து மீளணும் அப்படின்னு அவளுக்கு தோன்றது. உடனே யார்கிட்டையும் சொல்லிக்காம அந்த கூட்டத்திலேருந்து விலகிடுறா அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த யார்கிட்டையும் சொல்லாமல் விலகிறதுங்கிறது முக்கியம். ஏன்னா ஒரு சிறையில் இருக்கும்போது ஒரு திருடனுக்கு தப்புறத்துக்கு வழி தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் பாட்டு தப்பிச்சு போயிடணும். இன்னொருத்தன் சொன்னால் அந்த இன்னொருத்தன் வீக் மைண்டடாக இருப்பான், அவன் போய் ஜெயில் வார்டன்ட்டு சொல்லிடுவான். அந்த மாதிரி நமக்கு வழி தெரிஞ்சால் நம்ம தப்பிச்சு போயிடணும். அந்த மாதிரி அவள் அங்கேருந்து கிளம்புறா. அவளுடைய பூர்வ புண்ணியத்தினால மதங்க முனிவருடைய ஆசிரமத்து பக்கத்தில் வந்து அந்த முனிவரை தரிசனம் பண்ணுறா. உடனே அவளுக்கு இந்த முனிவருக்கு நம்ம கைங்கரியம் பண்ணோம் அப்படிங்கிற நல்லெண்ணம் வருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து சாஸ்திர சம்மதமான காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு அவர் தினம் அந்த பம்பைன்னு ஒரு ஏரி பக்கத்தில் இந்த மதங்க ஆசிரமம் இருக்குது, அந்த அவர் ஏரியில் போய் ஸ்நானம் பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு அந்த அவர் போகிற வழியில் இருக்கிற அவரும் அவருடைய சிஷ்யர்களும் போகிற வழியில் இருக்கிற சுள்ளியெல்லாம் பொறுக்கி கொஞ்சம் தென்னங்குச்சி எடுத்து ஒரு துடப்பம் பண்ணி பெருக்கி அவ நடக்கும்போது காலில் எதுவும் முள்ளெல்லாம் குத்தாமல் அந்த மாதிரி பண்ணுறா. அப்போது முனிவர் யார் இந்த மாதிரி தினம் பண்ணுறா அப்படின்னே ஒரு சின்ன குழந்தை வந்திருக்கா, அவள் இந்த மாதிரி பண்ணுறான்னா சரி அவளுக்கும் சாப்பாடு போடுங்கோ, நீங்கள்லாம் சாப்பிட்டோன்னே அப்படின்னு சொல்கிறார். அப்படியே அவள் அந்த இடத்துல இருந்துட்டுருக்கா. தினம் முனிவரை தள்ளி நின்று தர்சனம் பண்ணுறது, அந்த கைங்கரியங்கள் பண்ணுறது அப்படின்னு இருந்துட்டுருக்கா. அவளுக்கு அந்த மகானுடைய கட்டாட்சம் கிடச்சதுனால தனியான ஒரு திருப்தியோடு இந்த சேவைகள் பண்ணிட்டுருக்கா. இந்த சபரியை பற்றி முதல் சர்க்கத்திலே, பாலகாண்டத்துடைய முதல் சர்க்க சங்க்ஷேப ராமாயணத்திலேயே 2-3 வாட்டி அந்த சபரியை ராமர் சென்று தரிசனம் செய்தார், சபரியால் நன்கு பூஜிக்கப்பட்டார், சபரியிடம் விடைபெற்று கொண்டு ரிஷ்யமுகமலைக்கு சென்றார் அப்படின்னு அந்த இருக்கிறதே 100 ஸ்லோகத்தில் முழு ராமாயணத்தை சொல்லும்போது யுத்தகாண்டத்தையே 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஆனால் சபரியை பற்றி இவ்வளோ பேசுகிறா. அப்படி சபரியா பூஜிதகா சம்யக், சபரியால் மிக நன்றாக பூஜிக்கப்பட்ட ராமர். அப்படி என்ன அவர் நன்னா பூஜை பண்ணா? மற்றவா எல்லாரும் ரிஷிகள்லாம் ராஜாக்கள்லாம் பண்ணாத விட சபரி என்ன பூஜை பண்ணான்னா, அவள் வந்து ராமருடைய அடியவர்களுக்கு பூஜை பண்ணான், மதங்கருக்கும் மதங்க சிஷ்யர்களுக்கும் கைங்கரியம் பண்ணான். அப்படி அடியவர்களுக்கு அடியவளாக இருந்து அவள் பண்ணது தான் சபரியா பூஜிதா சம்யக், அதுதான் உயர்ந்த பூஜை அப்படின்னு வால்மீகி முனிவர் குறிப்பிடுறார். அப்படி அந்த குகன் போன்ற வேடர்களும் ஜடாயு போன்ற பட்சிகளும், ஜாம்பவான் போன்ற கரடிகளும், ஹனுமான் சுக்ரீவன் போன்ற வானரர்களும், இந்த சபரி போன்ற வேடுவ ஸ்திரீ, யாராக இருந்தாலும் பக்தி தான் முக்கியம் அப்படின்னு ராமாயணம் காமிக்கிறது. அப்படி அந்த மத்தங்க முனிவருக்கும் சிஷியர்களுக்கும் அவ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா. எல்லா கூட்டத்திலையும் யாராவது ஒரு அசத்திருப்பாளே, அந்த மாதிரி இந்த வயசான காலத்து முனிவருக்கு என்ன ஆச்சோ தெரியல, இந்த மாதிரி ஒன்று ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு யாரோ ஒரு வார்த்தை சொல்கிறான். அப்படி சொல்லிகிட்டே ஸ்நானம் பண்ண போகிறா. அப்படி பேசினோம் அந்த பம்புங்கிற சரஸில் இறங்கினோடனே அது நாத்தடிச்சு கூவ மாட்டம் ஆகிடுறது, சாக்கடையாக போயிடுது. எல்லோரும் பயந்து போய் வந்து முனிவர்கிட்ட சொல்கிறா, முனிவர் நான் சொன்னேன்னு சபரியை போய் அதில் ஸ்நானம் பண்ண சொல்லு அப்படிங்கிறா. அந்த சபரி அப்படி ஆஹா அப்படின்னு சொல்லி வந்து அந்த பம்பையில் இறங்குறா. அவள் இறங்கினோடனே திரும்பவும் முன்ன போல் தெளிவான சுத்த ஸ்படிக ஜலமாட்டம் ஆகிடுறது. அப்படி அவளுடைய பெருமை எல்லாரும் புரிஞ்சுக்கிறா. அப்புறம் மத்தங்க முனிவருடைய காலம் முடியும் போது அவர் சபரியை கூப்பிட்டு, நீங்கள் இருந்துட்டு இன்னும் 13 வருஷங்கள் கழித்து ராமர் லக்ஷ்மணன் ரெண்டு பேர் இங்கே வருவா, அவளை தரிசனம் பண்ணிவிட்டு அவளுக்கு நீ உபச்சாரம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் நீயும் மேலுள்ளத்துக்கு வரலாம் அப்படின்னு மத்தங்க முனிவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை திருடமாக அவள் மனசில் வாங்கிக்கிறா. அப்புறம் ராமர் அப்படி ராமா அப்படி இந்த ராமநாம உபதேசம் அவளுக்கு கிடைக்கிறது. அந்த ராமநாமத்தையும் சொல்லியிருக்கா. மதங்கர் வைகுந்தத்துக்கு போய்ட்றார். மதங்க சிஷியர்கள்கிட்ட ராமர் எப்படி இருப்பார், லக்ஷ்மணர் எப்படி இருப்பார்னு கேட்டுட்டு அந்த அவளோட ராமலக்ஷ்மணோட ரூபத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கா. ராமநாம தேஜ விஷின் இருக்கா இடையராது. அவள் வந்தால் அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பழங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. இந்த சபரி இந்த பழங்களை கடிச்சு பார்த்து நன்னா இருக்கிறதெல்லாம் ராமருக்கு வச்சா அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அவர் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோட ரொம்ப ரம்யமான அவருடைய குடிசை அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி ராமலக்ஷ்மணாவை நினச்சிட்டே இருந்திருந்து எப்பயாவது நம்ம தூங்கும்போது ராமலக்ஷ்மணா வந்துட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தூக்கத்தை விட்டா. அப்புறம் நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, சாப்பாடையும் விட்டா. இப்படி சாப்பாடு தூக்கத்தை மறந்து ராமநாமத்தை சொல்லிட்டு அந்த ராமனுடைய ரூபத்தையே தியானம் பண்ணிருந்ததுனால அவள் ஜீவன் முக்தையாக சித்த புருஷாளாக ஆயிட்டா. அப்பேற்பட்ட அந்த சபரியை ராமலக்ஷ்மணா வரா, வந்து தரிசனம் பண்ணுறா. அந்த சபரி அவளுக்கு பூஜை பண்ணுறா. அந்த சபரி என்ன கொடுத்தா, ராமர் அதை சாப்பிட்டாரா அப்படிங்கிறது வால்மீகி திரை போட்டார் நைவேத்தியத்தும் போது அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் அங்கே இல்லை வால்மீகி ராமாயணத்தில். அவள் பழங்களே கொடுத்தாளுங்கிற வரைக்கும் தான் இருக்குது, அவர் அதை சாப்பிட்டாருங்கிறது அந்த லைன் இல்லை. அதுக்கு அப்படி விளையாட்டாக சொல்லுவாள், வால்மீகி முனிவர் அந்த நைவேத்தியம் நடக்கும்போது திரை போட்டார் அப்படின்னு சொல்லுவாள். அந்த சபரிக்கிட்ட ராமர் கேட்குறார், நீ பண்ண தபஸுக்கு உனக்கு பலன் கிடைச்சிதா, உன்னுடைய காமம் கோபமெல்லாம் அடங்கிடுத்தா, நீ உன்னுடைய குருவுக்கு பண்ண சுசூஷிக்கு உனக்கு பலன் கிடைச்சிதா, திருப்தியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறார். அந்த சபரி சொல்கிறா, ரொம்ப எனக்கு இப்போக்கு வந்து அபார பலன் கிடச்சிது, இன்றைக்கி உங்களுடைய தர்சனத்தினால நான் பூரணமாக திருப்தி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ராமர் இங்கே மத்தங்க சிஷ்யர்கள் அவரோட மகிமையை பற்றி தனுங்கிற கந்தர்வன் சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் காமி அப்படின்னு கேட்குறார். அதாவது குரும் பிரகாஷியே தீமான் அப்படின்னு, ஒரு புத்திமானாக இருக்கிறவன் தன்னுடைய குருவுடைய மகிமையை பிரகாசப்படுத்தணும் அப்படின்னு சாஸ்திரம். அப்படி அந்த சபரிக்கு அவருடைய குரு இந்த மதங்கர் மதங்க சிஷ்யர்கள் தான். அவளோட பெருமையை அவன் மூலமாகவே உலகத்துக்கு தெரியட்டும் அப்படின்னு அப்படி ராமர் கேட்குறார். அப்போது ஆமாம் வாங்க காமிக்கிறேன்னு அந்த மதங்க சிஷ்யர்கள் வயசான காலத்தில் தினமும் 7 சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவா. வயசான காலத்தில் அந்த 7 சமுத்திரத்தையும் 7 கிணறுகளாக பக்கத்துலேயே வர வச்சுட்டான். அப்படி அந்த ஒன்று வந்து உள்ள பால் இருக்கும், உள்ள நெய் இருக்கும், உள்ள கரும்பு சாறு இருக்கும், உள்ள சுத்த ஜலம் இருக்கும். இப்படி 7 கடல்லையும் ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறம் அவள் புஷ்பம் போட்ட புஷ்பங்கள் வந்து இன்னும் வாடாமல் இருக்கு, அவ பண்ண ஹோமம் பண்ண அக்னி இன்னும் அணையாமல் இருக்கு அப்படின்னு அந்த தனு கந்தர்வன் சொன்னதெல்லாம் இந்த சபரி காமிக்கிறா. அதுக்கப்புறம் ராமர்கிட்ட, ஹே ராமா, எனக்கு இந்த உடம்பை வச்சுட்டு ரொம்ப தளர்ந்து போயிட்டேன், நீ பார்க்க நான் என்னுடைய குருநாதர் இருக்கிற இடத்துக்கு போகிறேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்கிறார் ராமர். ஒரு நெருப்பை மூட்டி அதுக்குள்ளே தன்னுடைய உடம்பை கொடுத்துட்டு ஒரு திவ்ய தேகம் எடுத்துட்டு சபரி ஆகாசத்தில் போகிறார். இந்த ஆரண்யகாண்டத்தோட முதல் சர்க்கத்தில் சரபங்க முனிவர் அந்த மாதிரி ராமர்கிட்ட உத்தரவாயிண்டு தன்னுடைய புண்ணியத்தெல்லாம் ராமருக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு உடம்பை நெருப்பில் கொடுத்துட்டு திவ்ய தேகம் எடுத்துட்டு பிரம்மலோகம் போனார்னு வருது. அவர் வேதம் படித்தவர், முனிவர். அதே போல் ஒரு பாக்கியத்தை அந்த அதே ராம தரிசனத்தோட அதே மாதிரி இந்த உடம்பை விட்டுட்டு திவ்ய தேகத்தோட தன்னுடைய குருமார்களான மத்தங்க முனிவரும் மத்தங்க சிஷ்யர்களும் எங்கு போனார்களோ அந்த சொர்க்கம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே இருக்குது. ஸ்வர்லோகத்தில் எதை புகழ்ந்து பாடுகிறார்களோ, ஸ்வஹாகியத்தே இது சொர்க்கா அப்படின்னு வைகுண்டம் அப்படின்னு அர்த்தம் பண்ணுவா. அப்படி சபரி வைகுண்டத்துக்கு போனால் மோட்சமடைந்தாள். இந்த சபரி விருத்தாந்தத்தை நினைக்கும்போது நம்ம அந்த அடியார்க்கடியனாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் அதில் ரொம்ப பகவான் திருப்தி அடைஞ்சு நமக்கு மோட்சத்தை கொடுப்பார். ஜானகி காந்தஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா.